ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்பு உள்ளங்களே, சென்னை லோயோலா கல்லூரியின் மையத்தில் அமைந்துள்ள ஒரு அழகான கோவில் கிறிஸ்து அரசர் ஆலயம். அந்த ஆலயத்தின் பீடத்திற்கு மேல் உள்ள கிறிஸ்து அரசரின் திருவுருவம் பிரம்மாண்டமாக இருக்கும். அரசருக்குரிய ஒரு ஆடம்பரமான உடையுடன் தன் இரு கைகளையும் விரித்தபடியே கிறிஸ்து அரசர் நிற்கும் உருவம் அது. அதே கோவிலில் பீடத்தின் இடது பக்கம் சிலுவையில் இரு கரங்களையும் விரித்தபடி தொங்கும் இயேசுவின் உருவமும் வைக்கப்பட்டுள்ளது. சிலுவையில் தொங்கும் இயேசுவின் உருவம் தரைமட்டத்தில் வைக்கப்பட்டிருப்பதால் பலர் அந்த உருவத்தின் கால்களை தொட்டபடி கண்களை மூடி நின்று ஜெபிப்பதை பார்த்திருக்கின்றேன். ஆனால் பீடத்தின் மேல் உயரத்தில் உள்ள பிரம்மாண்டமான கிறிஸ்து அரசரின் திருவுருவத்தை அவ்வளவு எளிதில் யாரும் தொட்டுவிட முடியாது. அத்திருவுருவத்தை துடைத்து சுத்தம் செய்ய ஏணி போட்டு ஏறி முயற்சிகள் செய்ய வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, அந்த கல்லூரியில் நான் பணி செய்தபோது மனதில் தோன்றாத ஓர் எண்ணம் இப்போது எழுகின்றது. கிறிஸ்து அரசரின் உருவம் எட்டாத தூரத்தில் இருப்பதும் சிலுவையில் தொங்கும் கிறிஸ்துவின் உருவம் மக்களின் கரங்கள் பட்டு தேய்ந்திருப்பதும் நமக்கு ஏதாவது பாடங்களை சொல்கிறதோ என்று நினைத்து பார்க்கிறேன். எனக்கு ஒரு ஆசை, இயேசுவை இந்த கோவிலுக்கு அழைத்து வந்து கிறிஸ்து அரசர் உருவம் சிலுவையில் தொங்கும் உருவம் இரண்டையும் காட்டி இந்த இரண்டு உருவங்களில் அவருக்கு மிகவும் பிடித்த உருவம் அல்லது அவரது அரசத்தன்மையை காட்டும் உருவம் எது என்று கேட்க வேண்டும். அவர் என்ன பதில் சொல்வார் என்று அறிய வேண்டும். இதற்குரிய பதிலை இயேசு நேரடியாக கூறாமல் இன்றைய நற்செய்தியை வாசித்து பாருங்கள் என்று அவர் கூறலாம். இன்றைய நற்செய்தி மட்டுமல்ல அன்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து அரசர் பெருவிழாவுக்கான நற்செய்தியை வாசிக்கும்போது இந்த விழாவின் மையப் பொருளை, கிறிஸ்து அரசர் என்ற பட்டத்தின் உள்பொருளை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைய நற்செய்தியில் தரப்பட்டுள்ளது கல்வாரி காட்சி. சென்ற ஆண்டு இதே விழாவுக்கு தரப்பட்ட வாசகம் பிலாத்து இயேசுவை சந்தித்த காட்சி. அடுத்த ஆண்டு இந்த விழாவுக்கு தரப்பட்டுள்ள வாசகம் இறுதி தீர்வை அன்று நடைபெறும் காட்சி. லூக்கா 23, யோவான் 18, மத்தேயு 25 என்று இந்த மூன்று நற்செய்திகளையும் வாசித்து பார்க்கும்போது கிறிஸ்துவை அரசர் என்று அழைப்பதன் உட்பொருளை நாம் ஓரளவு உணர முடிகின்றது.
தெய்வ ஆட்சி பூமியில் பிறந்தது, தேடி நின்ற காலமும் தனிந்தது.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவரை அரசராக எண்ணி பார்த்தவர்கள், அரசராக்க முயன்றவர்கள் ஒரு சிலர். அந்த நிகழ்வுகள் இப்போது என் மனதில் எழுகின்றன. நற்செய்தியில் இயேசுவை அரசர் என்று கூறிய முதல் மனிதர்கள் கீழ்த்திசை ஞானிகள். இயேசு பிறந்ததும் அவரை காண நெடுந்தூரம் பயணம் செய்து வந்தனர் இவர்கள். அவர்கள் செய்த ஒரே தவறு என்ன? அவர்கள் தேடி வந்த அரசர் உலக அரசரைப் போல அரண்மனையில் இருப்பார் என்று அவர்கள் தப்பு கணக்கு போட்டுவிட்டனர். எனவே அரசர்கள் தங்கும் நகரான எருசலேமுக்கு சென்றனர். ஏரோது அரசனின் அரண்மனைக்கு சென்றனர். ஏரோதிடம்,
யூதர்களின் அரசராக பிறந்திருக்கின்றவர் எங்கே? அவரது விண்மீன் எடக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம்
என்று அவர்கள் கேட்டார்கள். கள்ளம் கபடில்லாமல் அவர்கள் கேட்ட அந்த கேள்வி பல நூறு கள்ளம் கபடமற்ற குழந்தைகளின் உயிரை பழிவாங்கிவிட்டது. இரண்டாவது சம்பவம் யோவான் நற்செய்தி 6 பிரிவில் கூறப்பட்டுள்ளது. இயேசு அப்பத்தை பலுகச் செய்து மக்களின் பசியை தீர்த்தார்.
இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்துக் கொண்டு போய் அரசராக்கப் போகின்றார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார்.
மூன்றாவது சம்பவம் எருசலேம் வீதிகளில் நடந்தது.
திருவிழாவுக்கு பெரும் திரளாய் வந்திருந்த மக்கள் இயேசு எருசலேமுக்கு வருகின்றார் என்று கேள்வியுற்று குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய், ஓசன்னா, ஆண்டவரின் பெயரால் வருகின்றவர் போற்றப் பெறுக, இஸ்ரேலின் அரசர் போற்றப் பெறுக என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர்.
அன்பு நெஞ்சங்களே, வயிறார உண்டதால் வந்த ஆர்வம் இயேசுவை அரசராக்கத் துடித்தது. தங்களுக்கு விடிவு வராதா என்ற ஏக்கம் எருசலேம் வீதிகளில் ஆரவாரமாய் ஓசன்னா அறிக்கையாக மாறியது. ஆனால் இப்படி அந்தந்த நேரத்தின் தேவைக்கு ஏற்ப தோன்றி மறையும் ஆர்வம் ஆரவாரம் நிலைத்திருக்காது என்பது சில நாட்களிலேயே நிரூபணமாகிவிட்டது. எந்த வீதிகளில் இயேசுவுக்கு அரச மரியாதை கொடுக்கப்பட்டதோ அதே வீதிகளில் அவர் சிலுவை சுமந்து சென்றபோது அந்த கூட்டம் பயந்து ஒதுங்கியது அல்லது இயேசுவின் எதிரணியாக திரண்ட கூட்டத்தில் சேர்ந்துவிட்டது. நான்காவது சம்பவம் இயேசுவின் விசாரணைகளின் போது நடந்தது. இயேசுவை அரசர் என்று மற்றவர்கள் கூறிய வதந்திகளால் பயம் கொண்ட பிலாத்து இயேசுவிடமே, நீர் அரசரா என்று கேட்கிறார். அந்த கேள்வியின் உண்மையான பதிலை கண்டுபிடிக்கவும் பிலாத்து பயந்தார். இந்த சம்பவத்தை சென்ற ஆண்டு கிறிஸ்து அரசர் பெருவிழாவென்று நாம் நற்செய்தியின் வழியாக சிந்தித்தோம்.
உமது அரசு வருக, எங்கள் இதயமே மகிழ, மக்கள் வாழ்வெல்லாம் மலர, மனித மாண்பு உயர்ந்திட, இறைவன் ஆட்சி துலங்கிட. உமது அரசு வருக, வருக.
அன்பு நெஞ்சங்களே, அரசர் என்று இயேசு அழைக்கப்பட்ட ஐந்தாவது நிகழ்வு கல்வாரியில் நடந்ததாக இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். இயேசுவை அரசராக பார்க்க முடியாத ரோமைய வீரர்களின் ஏளனக் குரலும், இயேசுவை அரசர் என்று ஏற்றுக்கொண்ட குற்றவாளியின் ஏக்கக் குரலும் இன்றைய நற்செய்தியில் ஒலிக்கின்றன. ரோமைய வீரர்கள் இதுவரை பல அரசர்களை சந்தித்தவர்கள், பல அரசர்களுக்கு பணிவிடை செய்தவர்கள். அவர்களுக்கு தெரிந்த அரசர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சிலுவையில் குற்றவாளி போல தொங்கிக் கொண்டிருந்த இயேசு ஒரு பரிதாபமான போலி அரசராக அவர்களுக்கு தெரிந்தார். அவர்களது ஏளனத்திற்கு தூபம் போடும் வகையில் அந்த சிலுவை மீது, இவன் யூதரின் அரசன் என்று ஏகவசனத்தில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. இந்த ஏளனக் குரல்களுக்கு நேர் மாறாக இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியின் ஏக்கக் குரல் இயேசுவின் அரசத்தன்மையை வெளிப்படுத்துகின்றது. சிலுவையில் தொங்கும் அந்த உருவத்தை மனிதன் என்று கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த சூழ்நிலையில் இந்த குற்றவாளி இயேசுவை ஒரு அரசனாக எப்படி பார்க்க முடிந்தது? அவர் இயேசுவிடம் கண்ட அரச தன்மைதான் என்ன? அன்பர்களே, உலக மன்னர்களில் ஒரு சிலர் கைது செய்யப்பட்ட போது அல்லது அவர்கள் தூக்கு மேடைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர்கள் காட்டிய கண்ணியம் அமைதி எதிரிகளையும் அவர்கள் மீது மரியாதை காட்ட வைத்தது என்று வரலாறு சொல்கின்றது. முடிசூடா மன்னர்களான காந்தி, மார்ட்டின் லூத்தர் கிங், ஒமர் முக்தார், ஜோனஃபார்க் போன்ற தலைவர்களும் தங்கள் எதிரிகளின் ஆழ்ந்த மரியாதையை பெற்றனர் என்பது நமக்கு தெரியும். அந்த கண்ணியத்தை, அந்த அமைதியை இயேசுவிடம் கண்டார் இந்த குற்றவாளி. அவரை பொறுத்தவரையில் இயேசு அறையுண்டிருந்த சிலுவை ஒரு சிம்மாசனமாக தெரிந்தது. இயேசுவின் தலையில் சூட்டப்பட்ட முள்முடி மணி மகுடமாய் தெரிந்தது. எனவே அந்த குற்றவாளி தான் கண்ட அந்த அரசரிடம் தன் விண்ணப்பத்தை முன்வைக்கின்றார்.
இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும்.
அன்புள்ளங்களே, இதுவரை நாம் சிந்தித்த மற்ற ஐந்து நிகழ்வுகளிலும் இயேசு தவறான முறையில் அரசன் என்று கருதப்பட்டார். இவர்களில் யாருக்கும் இயேசு சரியான பதில் கூட சொல்லவில்லை. தனது உண்மையான அரசை, தனது உண்மையான அரச தன்மையை இந்த குற்றவாளி கண்டுகொண்டார் என்பதை இயேசு உணர்ந்ததனால் அவருக்கு மட்டும் இயேசு சரியான பதிலை தருகின்றார்.
நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கின்றேன்
என்று உறுதியளிக்கின்றார் இயேசு.
நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன்.
எனதருமை அன்புள்ளங்களே, கல்வாரியில் அந்த குற்றவாளிக்கு அளித்த உறுதியைப் போல இயேசு நமக்கும் அந்த உறுதியை தருகின்றார். தன் பேரின்ப வீட்டில் நமக்கும் இடம் தர நம்மை அழைக்கின்றார். இதுதான் அவர் நிறுவ வந்த அரசு. இதற்குதான் அவர் அரசர். இறைவன் ஒருவரே தேவை, அவர் ஒருவரே போதும் என்று சொல்லக்கூடிய மனங்களில் இந்த இறை அரசு நிறுவப்படும். அரசனென்றும் அடிமை என்றும் இங்கு வேறுபாடுகள் இல்லை. எல்லாருமே இங்கு மன்னர்கள். இந்த மன்னர்களின் மத்தியில் இயேசு ஒரு பெரிய மன்னராக அமர்ந்திருப்பார் என்று நாம் தேடினால் நமக்கு ஏமாற்றம்தான் காத்திருக்கும். ஏனென்றால் இயேசு அரியணையில் அமர்ந்திருக்க மாட்டார், எல்லாருடைய பாதங்களையும் கழுவி கொண்டிருப்பார். எல்லாரையும் மன்னராக்கி அதன் விளைவாக தானும் மன்னராகும் இயேசுவின் அரசத்தன்மையை கொண்டாடத்தான் இந்த கிறிஸ்து அரசர் திருநாள். எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று நம் கவிஞன் எழுதி வைத்தான் அல்லவா? அந்த கனவை நனவாக்கும் திருநாளே இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா.
உமது அரசு வருக, எங்கள் இதயமே மகிழ, மக்கள் வாழ்வெல்லாம் மலர,
மனித மாட்டு உயர்ந்திட இறைவனாற்றி துலங்கிட உமது அரசு வருக வருக. கடவுள் தாமே எல்லோருக்கும் தாயும் தந்தையா, கவி உலகின் மாந்தர் எல்லாம் உடன் பிறந்தவரா, படைப்பெல்லாம் எல்லோருக்கும் பொது உடைமைதா, பகிர்ந்து வாழ்தல் நமது வாழ்வின் பெரும் கடமைதா. அன்பர்கள் ஆயினும் அந்நியராயினும் துன்பங்கள் சேரினும் இன்பங்கள் கூடினும் அன்பில் வாழும் இறை சமூகம் ஆகணும். எங்கும் துன்பம் விலகட்டும் தங்கும் இன்பம் பரவட்டும், எங்கும் துன்பம் விலகட்டும் தங்கும் இன்பம் பரவட்டும், இயேசுவின் கனவெல்லாம் நனவாகட்டும். உமது அரசு வருக எங்கள் இதயமே மகிழ, மக்கள் வாழ்வெல்லாம் மலர, மனித மாண்பு உயர்ந்திட இறைவனாட்சி துலங்கிட உமது அரசு வருக வருக.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.